உலகம் அதிர்ந்தது. டிஆர்டிஓவின் இயக்குநராக 10 வருடங்கள் பணிபுரிந்த பிறகு அப்துல் கலாம் பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் கலாம் போன்ற திறமையாளர்களுக்கு வயது ஒரு பொருட்டே அல்ல. ஓய்வுக்குப் பிறகு 1992 வேறொரு முக்கியமான புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தார் அவர். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகர் பொறுப்பு. இது தொடர்பான துறைகளில் கலாம் பெற்றிருந்த பல வருட அனுபவத்தால் இந்த பணியில் தன்னால் சிறப்பாக பங்களிக்க முடியும் என்று அவருக்கு தோன்றியது. சாதாரணமாக இதுபோன்ற ஆலோசகர் பொறுப்புகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் இருக்காது. தேசத்தின் பாதுகாப்பு என்பது சும்மா விளையாடுகிற விஷயமில்லை. ஆகவே அதிக பேருக்கு அறிமுகமில்லாத இந்த பொறுப்பிலும் கூட கலாமால் நன்கு செயல்பட முடிந்தது. 1992 தொடங்கி 1999 வரை இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றினார் கலாம். இந்த நேரத்தில் அவருடைய முக்கியமான சாதனை சக்தி. சக்தி என்றால் சமஸ்கிருதத்தில் ஆற்றல் என்று அர்த்தம். அதுவும் சாதாரண ஆற்றல் இல்லை, அணு ஆற்றல். பல வருடங்களுக்கு முன்பு கலாம் விண்வெளி ஆய்வுப் பணிகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த போது இந்தியா தனது முதலாவது அணு ஆயுதச் சோதனையை செய்து முடித்திருந்தது. பொக்ரானில் 1974 மே மாதம் நிகழ்த்தப்பட்ட இந்த பரிசோதனைக்கு சிரிக்கும் புத்தர் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்போதே அணுசக்தி துறையில் இந்தியா பெற்றிருக்கும் முன்னேற்றம் கலாமை பரவசப்படுத்தியது. ஆனால் அதில் நேரடியாக பங்கு பெறும் வாய்ப்பு கிடைப்பதற்கு அவர் கிட்டத்தட்ட 1/4 காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்துல் கலாம் மத்திய அரசு பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகராக பதவியேற்று 5 பிறகு இந்தியாவில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு செயல்பட்டு கொண்டிருந்த நேரம். பக்கத்து நாடான பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவல்கள், அச்சுறுத்தல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டிருந்தன. இந்த நேரத்தில்தான் இந்தியா தனது அணு ஆயுதங்களை உருவாக்கத் தொடங்கியிருந்தது. இதற்கான ஆய்வுகள் மிகவும் இரகசியமான முறையில் நடந்து கொண்டிருந்தன. உலக அளவில் மிகச்சில நாடுகளே அணு ஆயுதம் வைத்திருந்த காலகட்டம் அது. அவர்களுக்கு இணையான தொழில்நுட்ப வளர்ச்சியும் திறமையும் இந்தியாவில் உண்டு என்று நமக்கு நாமே நிரூபித்துக் கொள்ளவும், பக்கத்து நாடுகள் நம்மை அனாவசியமாக சீண்டி பார்க்காமல் பார்த்து கொள்ளவும் இந்த அணு ஆயுதச் சோதனைகள் உதவும் என்று நினைத்திருந்தது மத்திய அரசு. இதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி திட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருந்தார் அப்துல் கலாம். 1998 தொடக்கத்தில் இந்தியா தனது 2வது அணு ஆயுத சோதனைக்கு தயாராகிவிட்டது. இந்த முறையும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பொக்ரான் தான் பரிசோதனை களமானது. இந்த பொக்ரான் பரிசோதனைக்கு கலாம் குழுவினர் சூட்டியிருந்த பெயர் சக்தி. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மிக இரகசியமாக செய்யப்பட்டு வந்தன. பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்துல் கலாம் உள்பட இந்த திட்டத்தில் பங்கேற்ற விஞ்ஞானிகள் எல்லோரும் இராணுவ வீரர்களைப் போல உடையணிந்து பொக்ரான் நோக்கி பயணமானார்கள். 1998 மே 11 தனது நீளமான தலைமுடியை குர்கா தொப்பி ஒன்றில் மறைத்து மாறுவேடத்தில் நின்றிருந்தார் அப்துல் கலாம். திட்டமிட்டபடி அன்றைய தினம் இந்தியா அணு ஆயுத பலம் பெற்ற நாடானது. அந்த பொட்டல்வெளி பிரதேசத்தில் மே 11, 13 ஆகிய தேதிகளில் மொத்தம் 5 அணுகுண்டுகள் வெடித்து சோதனை செய்யப்பட்டன. பொக்ரானில் வெடித்த அந்த குண்டுகளின் சத்தம் சுற்றியிருந்த சில கிராமங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கும். ஆனால் அதன் எதிரொலியில் உலகம் முழுவதும் அலறியது. சக்தியின் வெற்றியைத் தொடர்ந்து இந்திய அரசு, நாங்களும் இப்போது அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்று பெருமையோடு அறிவித்துவிட்டது. அதே சமயம் இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா வசப்படுத்திவிட்ட விஷயம் பலருக்கு ஆச்சரியம் அளித்தது, சிலருக்கு அதிர்ச்சி அளித்தது. அமெரிக்கா உள்ளிட்ட பல வல்லரசு நாடுகள் தங்களுக்கு திடீரென்று இப்படி ஒரு போட்டியாளர் முளைப்பதை விரும்பவில்லை. ஆகவே இந்தியா மீது பல தொழில்நுட்ப பொருளாதார தடைகளை விதித்து கட்டுப்படுத்த முயன்றன. இதையெல்லாம் இந்தியாவோ இந்தியர்களோ கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய புதிய கதாநாயகரான அப்துல் கலாமை கொண்டாடுவதில் மும்முரமாக இருந்தார்கள். பொக்ரான் விஷயத்தில் இந்திய பத்திரிகைகள், தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் ஆதரித்தன. இந்த திட்டத்தை நிறைவேற்றிய கலாம் உள்ளிட்ட விஞ்ஞானிகளை பற்றிய தகவல்கள் பரவலாக கொண்டு செல்லப்பட்டன. இதனால் அதிகம் படிக்காதவர்கள் கூட இந்தியா நிகழ்த்தியிருக்கிற இந்த தொழில்நுட்ப பாய்ச்சலை புரிந்து கொண்டு பாராட்ட ஆரம்பித்திருந்தார்கள். அதன் பிறகுதான் அப்துல் கலாம் என்கிற விஞ்ஞானி வெளிச்சத்துக்கு வந்தார். அதுவரை திரைமறைவில் இருந்தபடி மௌனமாக தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருந்தவர் இப்போது மேடை முன்னால் நிறுத்தப்பட்டுவிட்டார். குறிப்பாக ஏராளமான குழந்தைகள், இளைஞர்கள் அவரை தங்களது லட்சிய பிம்பமாகவே கருத ஆரம்பித்து விட்டார்கள். இதுபோன்ற புகழ்ச்சிகள் கலாமை பெரிதாக பாதிக்கவில்லை. அவரை பொறுத்தவரை விண்வெளி ஆராய்ச்சி, பாதுகாப்புத்துறை, அணு ஆய்வு ஆகிய மூன்று முக்கிய துறைகளிலும் பணியாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பையே மிகப்பெரிய கௌரவமாக கருதினார்.